வணக்கம் பிளேலே. ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் நான் மகாமணி திபாகரன், பஹபுத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலய ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, இன்று நாம் கணித பாடத்தில் எண்கள் பகுதி 2 எனும் அலகினை கற்க உள்ளோம். என்ன மாணவர்களே, கற்பதற்கு தயாராக உள்ளீர்களா? அதற்கு முன்னர் நான் சிறிய கதை ஒன்றை கூறுகின்றேன். அந்த கதையை நன்கு செவிமடுத்துவிட்டு நாங்கள் பாடத்துக்குள் செல்வோமா? என்ன மாணவர்களே, கதையை கேட்க ஆர்வமாக இருக்கின்றீர்கள் தானே? அப்படியானால் நான் இப்போது கதையை தொடங்கப் போகின்றேன். உங்களுக்கே தெரிந்திருக்கும் தெனாலிராமன் கதைகள். ஆம், தெனாலிராமனை மையப்படுத்தி தான் ஒரு கதையை இப்பொழுது நான் உங்களுக்கு கூறப் போகிறேன். ஒரு ஊரிலே பணம் படைத்த கஞ்சன் ஒருவன் இருந்தான். அவன் யாருக்கும் உதவி செய்வதே இல்லை. பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் மாட்டு வண்டியில் வரும்பொழுது அவனுடைய பணப்பை கீழே விழுந்து விட்டது. அவன் வீடு சென்று அங்கும் இங்கும் தேடுகின்றான், என்னுடைய பணப்பையை காணவில்லையே என்று. அவனுக்கு சரியான கவலையாக இருந்தது. அப்பொழுது அவன் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் நினைத்தான், ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்போம், அதாவது எனது பணப்பையை காணவில்லை, இந்த பணப்பையை தேடித் தருபவர்களுக்கு என்னால் முடிந்த சன்மானம் ஒன்று வழங்க உள்ளேன். ஆகவே பணப்பையை கண்டெடுத்தவர்கள் உடனடியாக எனக்கு கொண்டு வந்து தந்தால் சன்மானம் தருவேன் என்று கூறி தம்பட்டம் அடித்தான். இந்த செய்தி அப்பிரதேசம் முழுவதும் பரந்தது. அதற்கு பக்கத்து ஊரில் நேர்மையான ஒரு நல்ல மனிதர் ஒருத்தவர் இருந்தார். அவர் வயலில் வேலை செய்து தன்னுடைய தொழில் நட்டமடைந்ததால் வேறொரு பிரதேசத்துக்கு தொழிலை தேடி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே செல்லும்போது புதிய, அதாவது அந்த கஞ்சன் இருக்கும் ஊருக்கு சென்று விட்டார். சென்று அங்கே ஒரு கோவிலை கண்டு அந்த கோவிலில் வணங்கி செல்கிறார். அதாவது, எனக்கு என்னுடைய தொழிலில் நட்டம் ஏற்பட்டுள்ளது, நான் இங்கு வந்து புதிதாக ஏதாவது வேலை தேடிக்கொண்டு பணம் சம்பாதித்து மீண்டும் எனது தொழிலை சிறப்பாக செய்ய நீ அருள் புரிய வேண்டும் என்று கோவிலில் சென்று வழிபட்டு விட்டு வரும்பொழுது காலில் ஏதோ தட்டுப்படுகிறது, என்ன என்று பார்க்கின்றான். அங்கே அந்த கஞ்சன் தொலைத்த பணப்பை கிடக்கின்றது. யாருடையது என்று எடுத்து பார்க்கும்போது அதில் 10,000 ரூபாய் இருந்தது. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி என்று அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு உரியவரிடம் கொடுக்க வேண்டும். காரணம், அவர் தொலைத்துவிட்டு எவ்வளவு கஷ்டப்படுகிறாரோ தெரியவில்லை. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதித்திருப்பார். ஆகவே இதற்கு உரிமை நான் கோரலாகாது, இதை உரியவரிடம் கொடுக்க வேண்டும் என்று அவ்வூர் வழியாக சென்று ஒரு கடையில் அமர்ந்து தேநீர் குடிக்கும் போது அந்த கடைக்காரரிடம் விசாரித்தார். நான் வரும் வழியில் ஒரு பணப்பையை கண்டேன், இந்த பணப்பை யாருடையது என்று உங்களுக்கு தெரியுமா என்று அந்த நேர்மையான மனிதன் அந்த கடைக்காரரிடம் கேட்கின்றார். அப்பொழுது அந்த கடைக்காரர் சொல்கின்றார், எங்களது ஊரில் இருக்கின்ற ஒருவருடைய பணப்பை தொலைந்துவிட்டதாக இங்கே ஊர் முழுக்க செய்திகள் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அவருடைய பணப்பையாகத்தான் இது இருக்க வேண்டும். ஆகவே அவரிடம் நீங்கள் கொண்டு போய் இதை கொடுத்தால் அவர் உங்களுக்கு சன்மானம் வழங்குவார் என்று கூற, இவனும் ஆர்வத்துடன் அந்த பணப்பையை கொண்டு போய் உரியவரிடம், அதாவது அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கஞ்சனிடம் கொடுக்கின்றான். அப்பொழுது அந்த கஞ்சன் மிகவும் சந்தோஷத்துடன் அதை வாங்கிவிட்டு அதில் பணம் இருப்பதையெல்லாம் எண்ணி பார்த்துவிட்டு, ஆஹா, என்னுடைய பணம் கிடைத்து விட்டதே என்று மனதுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாலும் கூட இப்பொழுது சன்மானம் கொடுக்க வேண்டுமே என்று யோசிக்கின்றார். அவர் சன்மானம் கொடுப்பதற்கு தயங்குகிறார். என்ன செய்வது? இவனை எவ்வாறு இங்கிருந்து நாங்கள் அனுப்புவது? அனுப்பிவிட்டால் சன்மானம் கொடுக்க வேண்டி வராதுதானே என்று திட்டம் தீட்டுகிறான். அப்பொழுது அவன் யோசிக்கின்றான், இந்த பணப்பையில் 10,000 ரூபாய் பணம் இருந்தது, ஆனால் அது சரியாக இருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு வைர மோதிரத்தை வைத்திருந்தேன், அந்த வைர மோதிரத்தை காணவில்லையே என்று அந்த கஞ்சன் பொய் சொல்கின்றான். என்னது, வைர மோதிரமா? நான் வைர மோதத்தை எடுக்கவில்லையே. இந்த பணப்பையில் வெறும் பணம் மாத்திரம்தான் இருந்தது. அதை அப்படியே உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன் என்று அந்த நேர்மையான மனிதர் சொல்கின்றார். ஆனால் இவன் நம்ப மறுக்கின்றான். இல்லை இல்லை, இதில் வைர மோதிரம் இருந்தது, நீதான் இது எடுத்திருக்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறான். ஊர் மக்கள் அனைவரும் ஓடி வருகின்றனர். அப்பொழுது ஊர் மக்களிடம் நடந்த விஷயத்தை இந்த கஞ்சன் குறிப்பிடுகின்றான். உடனே ஊர் மக்கள் சொல்கிறார்கள், தென்னாரி ராமனிடம் போய் நாங்கள் முறையிடுவோம், அவர் இதற்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்று. அப்பொழுது தென்னாரிராமனிடம் அனைவரும் செல்கின்றனர். அந்த இடத்தில் தென்னாரிராமனிடம் இந்த முறைப்பாடு வைக்கப்படுகின்றது. கதையை கேட்ட சம்பவத்தை கேட்ட தென்னாரிராமன் கூறுகின்றார், ஏற்கனவே தம்பட்டம் அடித்த விடயம் அவருக்கு தெரிந்தது. அதாவது 10,000 ரூபாய் பணம் காணவில்லை என்றுதான் தம்பட்டம் அடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வைர மோதிரம் காணவில்லை என்று தம்பட்டம் அடிக்கப்படவில்லை என்பதை உணர்ந்த தெனாலிராமன் குறிப்பிடுகின்றார், நீங்கள் துளைத்த பையில் வைர மோதிரமும் 10,000 ரூபாய் மாத்திரம்தானே இருந்தது. ஆனால் இந்த பையில் 10,000 ரூபாய் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆகவே இது உங்களுடைய பைய அல்ல. உங்களுடைய பையை நீங்கள் வேறு எங்கு துளைத்திருக்க வேண்டும், அதை நாங்கள் தேடி பார்ப்போம். இது வேறு யாருடைய பை, எங்களுடைய பிரதேச வழக்கப்படி யாருடைய பையாவது கீழே கிடந்து எடுக்கப்பட்டால் அதில் அரைவாசி பணம் எடுக்கப்பட்டவருக்கும் மீதி பணம் கோவில் உண்டியலுக்கும் இடப்பட வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது தானே. அப்படியானால் இது உங்கள் பையல்ல. இந்த பணத்தில் அரைவாசியை நாங்கள் உண்டியலில் போட்டுவிட்டு மீதியை அந்த பணப்பையை எடுத்தவரிடம் கொடுப்போம் என்று கொடுத்து விட்டார்கள். இந்த கஞ்சனோ ஏமாற்றத்துடனும் கவலையுடனும் வீடு திரும்பினான். ஆனால் அந்த நேர்மையான மனிதர் தனக்கு கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு சென்று தன்னுடைய விவசாயத்தை செய்து சிறப்பாக வாழ்ந்து வந்தார். இவ்வாறுதான் பிள்ளையிலே இந்த கதையுடைய முடிவு அமைகின்றது. இதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம்? நாங்கள் நேர்மையாக வாழ வேண்டும், எந்த இடத்திலும் பொய் சொல்லக்கூடாது, எங்களுடைய நேர்மை எவ்விடத்திலும் எங்களை காப்பாற்றும் என்று இந்த கதை எமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நாங்களும் இந்த விடயங்களை, இந்த ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்து நல்ல ஒரு சமூக மாணவர்களாக உருவாகுவோம் என்று கூறி தங்களுடைய பாடத்துக்குள் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். என்ன பிள்ளைகளே, பாடத்துக்குள் செல்ல தயாராக இருக்கின்றீர்கள் தானே? உங்களுடைய கற்றல் உபகரணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து வைத்திருப்பீர்கள் என பிள்ளைகளே. எங்களுடைய பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் கடந்த என்னுடைய வகுப்பிலே சில கேள்விகள் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். ஆம், அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை வழங்கிய மாணவர்கள் முதல் 3 மாணவர்களுடைய பெயரை நான் எமது இந்த வானொலி நிகழ்ச்சியூடாக கூறலாம் என்று சொல்லியிருந்தேன். ஆம், அதற்கமைய கடந்த என்னுடைய வகுப்பிலே கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை அதிகமான மாணவர்கள் எழுதி அனுப்பியிருந்தாலும் கூட மிகவும் சரியாகவும் முதலாவதாகவும் அனுப்பிய முதல் 3 அனுப்பிய மாணவருடைய பெயரை நான் இங்கே குறிப்பிடப் போகின்றேன். ஆம், முதலாவதாக சரியான பதிலை வழங்கியிருந்தவர் பஹல்துமுல்லை ஆரம்ப தமிழ் வித்தியாலயத்துடைய மாணவி செல்வி பாத்திமா அவர்களுக்கு, அவர்களையும் அவர் முதலாவதாக அனுப்பியிருந்தார். அதே போல இரண்டாவதாக அம்ஸ்ரீ பிரணவ், பதுளை சரஸ்வதி தமிழ் வித்தியாலயத்துடைய மாணவன் அனுப்பியிருந்தார் இரண்டாவதாக. அதே போல 3 ஏ அம்சி, பதுளை தமிழ் மகளிர் மகாவித்யாலயத்துடைய மாணவி விடைகளை அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்று பாடத்துக்குள் செல்வோம். பிள்ளைகளே, எண்கள் 2 எனும் பாட அலகினை கற்பதனூடாக உங்களால் 99,999க்கு மேல் படாத 3 எண்களுள் மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணையும் இனங்கண்டு கூறவும், 99,999 மேற்படாத எவையேனும் 3 எண்களை வரிசைப்படுத்தவும் இயலுமானதாக இருக்கும். எனவே பாடத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளே. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. என்ன பிள்ளைகளே, விளங்குகின்றதா? மீண்டும் கூறுகின்றேன். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எனும் திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிடுகிறார். அதாவது இங்கு எண் என குறிப்பிடப்படுவது நாங்கள் இன்று படிக்க இருக்கின்ற எண் விளக்கம்தான். அதன் முக்கியத்துவம் குறித்து இந்த குரலிலே திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். உலகில் வாழும் உயிர்களுக்கு எண் என்பது கண் போன்றது என்கின்றார். மனித உயிர்களுக்கு கண் எவ்வாறு முக்கியமோ அதுபோல மனித வாழ்க்கைக்கும் எண் அறிவு என்பது மிகவும் முக்கியமானது பிள்ளைகளே. ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே இனி நாம் பாடத்துக்குள் செல்வோம். உங்களுக்கு ஓரிலக்க எண்கள், ஈரிலக்க எண்கள், மூவிலக்க எண்கள், நான்கிலக்க எண்கள் என அனைத்தும் தெரியும் அல்லவா? ஆம், நாங்கள் ஏற்கனவே கற்ற எங்களுடைய பாடங்களிலே இது தொடர்பான விளக்கத்தை நான் தந்திருக்கின்றேன். இப்போது நான் ஈரிலக்க எண்கள் மூன்றை முன்வைக்கின்றேன். அவ்வெண்களை நன்கு செவிமெடுத்து பயிற்சி கோப்பியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது எண் 86, இரண்டாவது எண் 18, மூன்றாவது எண் 39. என்ன பிள்ளைகளே, குறித்து வைத்து விட்டீர்களா? மீண்டும் கூறுகின்றேன். முதலாவது எண் 86, இரண்டாவது எண் 18, மூன்றாவது எண் 39. குறித்துக் கொண்டீர்களா பிள்ளைகளே? ஆம். அவ்வெண்களின் இலக்கங்கள் அமைந்துள்ள இடங்களை குறித்து பார்ப்போமா? முதலாவது எண்ணில், அதாவது 86, பத்தினிடம் 8 ஒன்றினிடம் 6 இருக்கின்றது. அதேபோல இரண்டாவது எண்ணில் 10 1 8, அதாவது 8 என்பது ஒன்றினிடமும் இருக்கின்றது. மூன்றாவது எண்ணில் 10 3 1 9 இருக்கின்றது தானே. இங்கு 10 மிகப்பெரிய இலக்கத்தை கொண்ட எண்ணே 3 எண்களுள் மிகப்பெரிய எண் ஆகும் பிள்ளைகளே. 10 மிகச்சிறிய இலக்கத்தை கொண்ட எண்ணே 3 எண்களுள் மிகச்சிறிய எண்ணாகும். அதற்கமைய எண் விளக்கத்தில் இந்த நான் குறிப்பிட்ட இந்த எண்களில் மிகப்பெரிய எண் 86, மிகச்சிறிய எண் 18. அதாவது பிள்ளைகளே, எண்களுடைய விளக்கத்தை கற்கின்ற பொழுது எண்ணுடைய பெருமதியை அறிவதற்காக நாங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் எண்களில் முதலாவதாக இருப்பது, அதாவது இறுதியாக அல்ல, முதலாவதாக இருக்கின்ற இலக்கத்தை வைத்தே தான் நாங்கள் எங்களுடைய எண் பெருமதிகளை கணிக்க வேண்டும். அதாவது நான் குறிப்பிட்ட 86 என்பதில் 2 எண்கள் இருக்கின்றன. அதில் முதலாவதாக இருப்பது 8, இரண்டாவதாக இருப்பது 6. ஆக நாங்கள் முதலாவதாக இருக்கின்ற எண்ணை வைத்துதான் அதனுடைய பெருமதியை குறிக்க வேண்டும். அப்பொழுது இங்கே பாருங்கள், 86 என்பதில் 1 6 10 8 இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதனுடைய மிகப்பெரிய பெருமதியை காண்பதற்கு நாங்கள் ஒன்றினிடத்திலுள்ள இலக்கத்தை பயன்படுத்தாமல் 10 இருக்கின்ற இலக்கத்தை பாருங்கள், 8. ஆகவே இதனுடைய பெருமதி 86. இவ்வாறு நாங்கள் கணிக்கும் போது மிகவும் இலகுவாக பெரிய மற்றும் சிறிய இலக்கங்களை கணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. இதனை போன்றே 3 எண்கள் 3 முன்வைக்கின்றேன். இங்கு மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணையும் கண்டறிய முடியுமா என பாருங்கள், குறித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. 521, அதாவது 521, 338, அதே போல மூன்றாவது இலக்கம் 739, முதலாவது இலக்கம் 521, இரண்டாவது இலக்கம் 338, மூன்றாவது இலக்கம் 739. இங்கு பெருமதி கூடிய இடம் 100, ஆகையால் 100 மிகப்பெரிய இலக்கத்தை கொண்ட இலக்கமே 3 எண்களுள் மிகப்பெரிய எண்ணாகும். எனவே 521, 338, 739 ஆகிய எண்களுள் 100 உள்ள மிகப்பெரிய இலக்கம் 7. ஆகவே அவ் எண்களுள் மிகப்பெரிய எண் 739 ஆகும் பிள்ளைகளே. சிறிய எண்ணை காணவும் பாருங்கள். அவ்வாறே 100 உள்ள பெருமதி குறைந்த மிகச்சிறிய இலக்கத்தை கொண்ட இலக்கங்கள் மூன்று எண்களுள் மிகச்சிறிய எண்ணாகும். உதாரணமாக 521, 338, 739 ஆகிய எண்களுள் 100 உள்ள மிகச்சிறிய இலக்கம் 3. ஆகவே அவ்வெண்களுள் மிகச்சிறிய எண் 338. என்ன பிள்ளைகளே, விளங்குகின்றதானே? அடுத்ததாக 100 ஒரே இலக்கத்தை கொண்டதொரு சந்தர்ப்பத்தை பார்ப்போமா? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. 641, 641. அடுத்த இலக்கம் 689. அடுத்த இலக்கம் 689. அடுத்த இலக்கம் 210. மூன்றாவது இலக்கம் 210. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய எண்ணை எவ்வாறு கண்டறிவது பிள்ளைகளே? பாருங்கள், இங்கு 100 மிகப்பெரிய இலக்கத்தை கொண்ட 2 இலக்கங்களும் முதலில் தெரிவு செய்யப்படும். அவ்வெண்கள் 2 மிகப்பெரிய எண்ணை கண்டறிவதற்கான 10 உள்ள எண்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், 641, அதே போல 689. இங்கு 10 பெரிய பெருமானத்தை கொண்ட இலக்கம் உள்ள எண்ணே மிகப்பெரிய எண்ணாகும். அதற்கமைய 641 10 4 விட 689 10 8 எனும் இலக்கமே மிகப்பெரிய இலக்கமாகும். எனவே இங்கு மிகப்பெரிய எண் 689 ஆகும் பிள்ளைகளே. அதாவது இங்கு 10 பெரிய பெருமானத்தை கொண்ட இலக்கமே மிகப்பெரிய எண்ணாகும். காரணம், இங்கே 100 ஒரே சமனான எண்கள் இருக்கின்றது. பாருங்கள், 641 100, 689 100 இருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் 100 உள்ள இலக்கத்தை வைத்து அதனுடைய பெருமதியை குறிப்பிட கடினமாக இருக்கும். ஆகவே இங்கு 10 உள்ள இலக்கங்களை நாங்கள் ஒப்பிட வேண்டும். ஆகவே 641 4, 689 8 இருக்கின்றது. ஆகவே இங்கு 7, 8 இல்லை மாணவர்களே, 641 4 என 4, 689 8. ஆகவே இங்கு 4, 8 மிகப்பெரிய இலக்கம் என நாங்கள் ஒப்பிட வேண்டும். ஆகவே இங்கே 8 மிகப்பெரிய இலக்கம் என்பதனால் 689 மிகப்பெரிய எண்ணாக கணிக்கப்படுகின்றது. வேறு 3 எண்களின் இதனை போன்றே பார்ப்போமா? ஒரே இலக்கத்தை கொண்ட மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிப்போம். 352, 258, 219. இங்கு 100 மிகச்சிறிய இலக்கத்தை கொண்ட 2 எண்களில் 10 இலக்கங்கள் 2 ஒப்பிட்டு அவற்றில் மிகச்சிறிய இலக்கத்தை கொண்ட எண் மிகச்சிறிய எண்ணாக கொள்ளப்படும். அதாவது 258, 219 ஆகிய 2 எண்களுள் முதலாவது எண்ணில் 10 உள்ள இலக்கம் 5, இரண்டாவது எண்ணில் 10 உள்ள இலக்கம் 1. ஆகவே இங்கு 10 சிறிய பெருமானத்தை கொண்ட இலக்கம் உள்ள எண்ணே மிகச்சிறிய எண்ணாகும். அவ்வகையில் 219 எனும் எண்ணே மிகச்சிறிய எண்ணாகும். என்ன மாணவர்களே, விளங்குகின்றதானே? இங்கு நாங்கள் மிகச்சிறிய எண்ணை அடையாளம் கண்டோம். மேலும் 5 இலக்கம் கொண்ட எண் தொகுதியில் உள்ள மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணையும் இனம் காண்போமா பிள்ளைகளே? நான் கூறும் 5 இலக்க எண்களை குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது எண்ணை இப்பொழுது நான் குறிப்பிடப் போகின்றேன். 23804, 23804, 23804. இரண்டாவது இலக்கம் 18699, 18000, அதாவது 18699. அதேபோல மூன்றாவது இலக்கம் 32,550 3,2,5,5,0. என்ன மாணவர்களை எழுதிவிட்டீர்களா? மீண்டும் கூறுகின்றேன், 23,804 18,699, அதாவது 1,8,6,9,9 என்று அந்த இலக்கம் எழுதியிருக்க வேண்டும். மூன்றாவது எண் 32,550. இங்குள்ள எண்களுள் 10,000 உள்ள மிகப்பெரிய இலக்கத்தை கொண்ட இலக்கமே 3 எண்களுள் மிகப்பெரிய எண்ணாகும் பிள்ளைகளே. அந்த வகையில் முதலாவது எண் 23,804, இரண்டாவது எண் 18,000, அதாவது 18,699, மூன்றாவது எண் 32,550. இங்குள்ள எண்களுள் மிகப்பெரிய எண் மூன்றாவது எண்ணில் 10,000 உள்ள 3 எனும் இலக்கம் மிகப்பெரிய எண்ணாகும். ஆகவே 32,550 என்ற இலக்கமே அவ்வெண்களுள் மிகப்பெரிய எண்ணாகும் பிள்ளைகளே. அதனை போன்றே மேற்கூறிய 3 எண்களுள் மிகச்சிறிய எண் இரண்டாவது எண்ணான 18,699 ஆகும். இங்கும் மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிக்க 3 எண்களுள் 10,000 பெருமதி குறைந்த எண்ணையே இனங்கண்டறிய வேண்டும். அவ்வகையிலே 23,804 32,550 விட இரண்டு எண்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்விரண்டு எண்களையும் விட 18,699 எனும் எண்ணே மிகச்சிறிய எண்ணாக இங்கே காணப்படுகின்றது. ஆகவே இந்த 3 எண்களுள் மிகப்பெரிய எண் 32,550, மிகச்சிறிய எண் 18,699. இனி நாம் மனக்கணிதமாக சில வினாக்களை தீர்க்க முற்படுவோம். என்ன மாணவர்களே, ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் தானே? நான் கூறும் இலக்கங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 275, 125, 350. மீண்டும் கூறுகின்றேன் பிள்ளைகளே, 275, 125, 350 ஆகிய 3 எண்களுள் மிகச்சிறிய எண் எது பிள்ளைகளே? எங்கே கூறுங்கள் பார்ப்போம். 275, 125, 350 ஆகிய 3 எண்களுள் மிகச்சிறிய எண் எது? என்ன மாணவர்களே, கண்டுபிடித்து விட்டீர்கள் தானே? ஆம், நீங்கள் கூறுவது புரிகிறது. ஆம், இங்கு 100 உள்ள மிகச்சிறிய இலக்கத்தை கண்டுபிடித்தால் மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிக்க முடியும். எனவே 275, 125, 350 ஆகிய எண்களுள் மிகச்சிறிய எண் 125. என்ன மாணவர்களே, கண்டுபிடித்திருக்கிறீர்கள் தானே? ஆம், விடை 125. அடுத்த வினாவை பார்ப்போமா. 1352, 1662 ஆகிய இலக்கங்களுள் மிகப்பெரிய எண் எது? மீண்டும் கூறுகிறேன் பிள்ளைகளே, 1352, 1662 ஆகிய இலக்கங்களுள் மிகச்சிறிய எண், மன்னிக்கணும், மிகப்பெரிய எண் எது? என்ன பிள்ளைகளே, இதற்கான விடையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தானே? ஆம், இங்கு மிகப்பெரிய எண்ணை இனம் கண்டுகொள்ள 1000 உள்ள இலக்கங்களில் மிகப்பெரிய இலக்கத்தை கண்டுபிடித்தால் எங்களுடைய விடையையும் இலகுவாக கண்டுபிடிக்கலாம் தானே? ஆம், இங்கு 1000 உள்ள இலக்கம் ஒரே இலக்கத்தை கொண்ட சந்தர்ப்பம் தானே? ஆம், இங்குதான் ஆயிரத்திடம் உள்ள இலக்கங்கள் சமமான பெருமதியுடையதாக இருக்கின்றது. ஆகவே ஆயிரத்தினிடம் சமமான பெருமதியுடைய இலக்கங்கள் இருக்கும்போது நூறினிடம் உள்ள இலக்கத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படியானால் 1352, 1662 ஆகிய எண்களுள் ஆயிரத்திடம் ஒன்று இருப்பதனால் நூறினிடமுள்ள இரண்டு இலக்கங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது முதலாவது எண்ணிலுள்ள இலக்கமாகிய மூன்றிலும் இரண்டாவது எண்ணிலுள்ள நூறினிடமுள்ள இலக்கமான ஆறும் மிகப்பெரிய இலக்கம் என்பதனால் இங்கு மிகப்பெரிய எண்ணாக 1662 குறிப்பிட முடியும். அதாவது 1352, 1662 ஆகிய இரண்டு இலக்கங்களை எடுக்கின்றோம். அதில் மிகப்பெரிய இலக்கத்தை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆயிரத்திடம் பார்க்கின்றோம். ஆயிரத்தினிடத்தில் உள்ள இலக்கங்களின் பெருமதி ஒன்று ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே சமமாக இருக்கும்போது எங்களால் அவருடைய பெருமதியை காண்பது கடினமாக இருக்கும். ஆகவே அடுத்த இலக்கம் இடமான நூறினிடம் நாங்கள் செல்கின்றோம். நூறினுடைய இடத்தில் உள்ள இலக்கங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது 1352 நூறினிடம் மூன்றும் 1662 நூறினிடம் ஆறும் இருக்கின்றது. ஆகவே மூன்றையும் ஆறையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு இலகுவாக புரியும், மூன்றை விட ஆறு பெரிய இலக்கம். ஆகவே இங்கே உள்ள இரண்டு இலக்கங்களில் மிகப்பெரிய இலக்கம் 1662 என்பதை எங்களுடைய அன்பு மாணவர்கள் இலகுவாக கண்டிருப்பீர்கள் என எனக்கு தெரியும். என்ன மாணவர்களே, நான் சொல்வது சரிதானே? அப்படியானால் நாங்கள் அடுத்த ஒரு வினாவுக்கு போவோமா? ஆம் பிள்ளைகளே, இனி உங்களால் எத்தகைய எண்களிலும் மிகப்பெரிய மிகச்சிறிய எண்களை இனங்காண்டு கொள்ள முடியும் என்பதை என்னால் உங்களுக்கு கூற முடியும். ஆம், இது போன்ற கேள்விகள் வரும்போது உங்களால் உறுதியாக விடையளிக்க முடியும் என்பதை என்னால் கூற முடியும். காரணம், நாங்கள் இது போன்ற பல வகுப்புகளை நாங்கள் கற்றிருக்கின்றோம் என அதே போல இன்றும் நான் விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். இனி நாம் பிள்ளைகள் எண்களை எவ்வாறு விரித்து எழுதும் முறையை பார்ப்போமா? 127 எனும் எண்ணை விரித்து எழுதினால் 100 கூட்டல் அடையாளம் 20 கூட்டல் அடையாளம் 7 என எழுதுவோம். அதாவது நூறிடம் ஒன்று இருப்பதனால் அதன் பெருமானம் 1000, மன்னிக்கும், 100. அதேபோல 10 2 இருப்பதனால் அதன் பெருமானம் 20. 1 7 உள்ளதனால் அதன் பெருமானம் 7. ஆகவே நாம் விரித்தெழுத போது 100 பெருமானத்துக்கு இங்கே 1 இருக்கின்றது, ஆகவே 100 என்று எழுதியிருக்கின்றோம். அதே போல 10 பெருமானத்துக்கு 2 இருக்கின்றது, ஆகவே 2 10 பெருக்கப்படும் போது 20. அதாவது 2 10 கூட்டப்படும் போது 20. ஆகவே இதனுடைய பெருமதி 20. அதே போல 1 என்னும் இடத்தில் 7 இருக்கின்றது, ஆகவே 1 7 7. ஆகவே பிரித்து எழுதியிருக்கின்றோம், அதாவது விரித்து எழுதியிருக்கின்றோம். 100 கூட்டல் அடையாளம் 20 கூட்டல் அடையாளம் 7. அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் 4 எண் ஒன்றை விரித்தெழுதுவோமா? 3465 எனும் எண்ணை விரித்து எழுதினால் எங்க மாணவர்கள் எழுதுங்கள் பார்ப்போம். 3465 இந்த இலக்கத்தை விரித்து எழுதுங்கள் பார்ப்போம். என்ன மாணவர்களே, எழுத முடியும் தானே? நானும் உங்களுக்கு உதவி செய்கின்றேன். இங்கே 1000, அதாவது நாங்கள் இலக்கங்களை பார்க்கின்றோம், 1, 10, 100, 1000 என்றவாறு 4 இருக்கின்றன. ஆகவே 1000 முடிகின்றபடியினால் 1000 அங்கே இடப்பெருமானம் 3 இருக்கின்றது. ஆகவே 1000 3 சேரும்போது 3000. அடுத்ததாக நாங்கள் ஒரு கூட்டல் அடையாளத்தை இடுகின்றோம். அடுத்த எண்ணான 100 நாங்கள் செல்கின்றோம். 100 4 இருப்பதனால் அதனுடைய பெருமானம் 100 × 4 = 400. ஆகவே அதனுடைய பெருமதி 400. அடுத்ததாக கூட்டல் அடையாளம் இடப்படுகிறது. அடுத்த இடமான பத்தினிடம் செல்கின்றோம். அங்கே பத்தினிடம் ஆறு என்ற இலக்கம் இருக்கின்றது. ஆகவே பத்துக்கள் ஆறு சேரும் பொழுது அறுபது. ஆகவே நாங்கள் அறுபது என்று எழுதுகின்றோம். அடுத்ததாக ஒரு கூட்டல் அடையாளம் இடப்பட்டு நாங்கள் எங்களுடைய இலக்கத்திலே இறுதி எண்ணான ஒன்றினிடம் செல்கின்றோம். ஒன்றினிடம் இருக்கும் இலக்கத்தின் பெறுமதி ஐந்து. ஆகவே ஒன்றுகள் ஐந்து சேரும்போது அது ஐந்தாக பெறுமதி அடைகிறது. ஆகவே ஐந்து. எனவே நாங்கள் 3465 எனும் இலக்கத்தை விரித்து எழுதும் போது 3000 கூட்டல் அடையாளம் 400 கூட்டல் அடையாளம் 60 கூட்டல் அடையாளம் 5 என்றவாறு எழுதினால் எங்களுடைய விடை சரியாக இருக்கும் பிள்ளைகளே. மேலும் 18508 33240 61088 ஆகிய எண்களுள் மிகப்பெரிய எண் யாது? பாருங்கள் பிள்ளைகளே, 18508 33240 61088 ஆகிய எண்களுள் மிகப்பெரிய எண் யாது? பிள்ளைகளே, 61088 என்ற இலக்கமே மிகப்பெரிய எண் அல்லவா? ஆம், 61088 எனும் அவ்வெண்ணை நாம் எவ்வாறு விரித்து எழுதலாம் என பார்ப்போம். இங்கே ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், 10,000 என ஐந்து எண்கள் இங்கே காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதனை பிரித்தெழுதும் போது 10,000 ஆறு இருக்கின்றபடியினால் 60,000 என நாங்கள் எழுதுகின்றோம். முதலாவதாக 60,000 கூட்டல் அடையாளம் 1,000 ஒன்று இருக்கின்றது. ஆகவே 1,000 மாத்திரம் அங்கு எழுத வேண்டும். அடுத்ததாக 100 பூஜ்ஜியம் இருக்கின்றது. எனவே நாங்கள் 100 பூஜ்ஜியம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் அங்கே எண்ணுக்கான பெருமதி இல்லை. ஆகவே நாங்கள் அந்த இடத்தை விட்டுத்து நாங்கள் அடுத்த எண்ணான 100 செல்லக்கூடாது, அதாவது 10 செல்லக்கூடாது. நாங்கள் 10 செல்வதற்கு முன்பதாக 100 எந்தவிதமான எண்ணுக்குரிய பெருமதியும் இல்லாதபடியினால் நாங்கள் அந்த இடத்தில் பூஜ்ஜியம் என்பதை அங்கே இட வேண்டும் பிள்ளையே. ஆகவே 100 இடப்பெருமானத்தில் எவ்விலக்கமும் இல்லாதபடியினால் அங்கே பூஜ்ஜியம் என்ற அடையாளத்தை இட்டு நாங்கள் ஒரு கூட்டல் அடையாளத்தை இட்டு நாங்கள் 10 செல்கின்றோம். 10 8 இருக்கின்றது. ஆகவே 8 என்பதனுடைய பெருமதி 80. ஆகவே 80 என்பதை நாங்கள் குறித்துவிட்டு கூட்டல் அடையாளம் இடப்பட்டு இறுதியாக 8 என்ற இலக்கத்துக்குரிய, அதாவது ஒன்றுகள் எனும் இடப்பெருமானத்தில் இருக்கின்ற 8 எண்ணுக்குரிய பெருமதியை எடுக்கின்றோம். ஆகவே 8. ஆகவே 61088 என்பதை நாங்கள் விரித்தெழுதும் போது 60,000 கூட்டல் அடையாளம் 1,000 கூட்டல் அடையாளம், அங்கே 100 உள்ள பூஜ்ஜியத்துக்குரிய பெருமதி இல்லாதபடியினால் பூஜ்ஜியம் என்ற அடையாளத்தை நாங்கள் இட்டு கூட்டல் அடையாளத்தை இட்டு அடுத்ததாக 10 உள்ள 80 என்பதையும் கூட்டல் அடையாளம் இட்டு 8 என்பதை விட்டு நாங்கள் அந்த எண்ணை விரித்து எழுதுகின்றோம். ஆகவே 61088 என்பதை நாங்கள் எழுதும் போது 60,000 கூட்டல் அடையாளம் 1,000 கூட்டல் அடையாளம் 0 கூட்டல் அடையாளம் 80 கூட்டல் அடையாளம் 8 இவ்வாறு நாங்கள் விரித்து எழுதினால் எங்களுடைய விடை சரியாக இருக்கும் பிள்ளைகளே. இறுதியாக நாம் பார்க்கவிருப்பது 5 இலக்கங்களுக்கு மேற்படாத எந்த 3 எண்களையும் வரிசைப்படுத்துதல் ஆகும். அதற்கு முன்னர் சில மனக்கணித வினாக்களையும் பார்ப்போமா? 9108 எனும் எண்ணை 100 அமைந்துள்ள இலக்கம் யாது? பாருங்கள், 9108 எனும் எண்ணில் 100 அமைந்துள்ள இலக்கம் யாது? ஆம், 100 இலக்கம் 1 அவ்விளக்கம் காட்டும் பெருமானம் யாது? ஆம், 100 இலக்கம் 1 இருப்பதனால் அதன் பெருமானம் 100 ஆகும் பிள்ளைகளே. இன்னும் ஒரு வினாவை நான் கூறுகின்றேன், நீங்கள் செய்யுங்கள் பார்ப்போம். 27,600 எனும் எண்ணில் 1,000 உள்ள இலக்கம் யாது? என்ன மாணவர்களே, கண்டுபிடித்து விட்டீர்களா? 27,600 என்னும் எண்ணில் ஆயிரத்திடம் உள்ள இலக்கத்தின் பெறுமதி யாது? ஆம், அதன் பெறுமானம் 7. ஆகவே 7 எனும் இலக்கத்துக்குரிய பெறுமதி 7,000 ஆகும் பிள்ளைகளே. ஆகவே 27,600 என்பதில் ஆயிரத்திடம் உள்ள இலக்கத்தின் பெறுமானம் 7,000. இனி எண்களை வரிசைப்படுத்துவோம் பிள்ளைகளே. 25,966 மாணவர்களே, நாங்கள் எங்களுடைய பாடத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஆகவே இறுதியாக நாங்கள் எண்களை ஏறு வரிசைப்படுத்தும் அல்லது இறங்கு வரிசைப்படுத்தும் செயற்பாடுகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே மாணவர்களை குறித்துக் கொள்ளுங்கள். 25,966, 58,200, 24,300. மீண்டும் கூறுகிறேன் பிள்ளைகளே, 25,966, 58,200, 24,300 ஆகிய எண்களை வரிசைப்படுத்தும் போது பெருமானம் குறைந்த எண்ணிலிருந்து பெருமானம் கூடிய எண் வரை ஒழுங்குபடுத்தினால் அது எண்களை ஏறு வரிசைப்படுத்தல் எனப்படும் பிள்ளைகளே. அதாவது மிகச்சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண்ணை நோக்கி நாங்கள் செல்லும்போது அது ஏறு வரிசைப்படுத்தல் எனப்படும். ஆகவே இங்கே நாங்கள் முதலில் மிகச்சிறிய எண்ணை அடையாளம் காண வேண்டும். மிக சிறிய எண் எது? ஆம், மிகச்சிறிய எண் காண்பது மிகவும் இலகுவானது. நாங்கள் ஏற்கனவே எண்களை அதனுடைய பெருமதிக்கேற்ப அடையாளம் காண்பது இலகுவான முறைகளை நாங்கள் கற்றிருக்கின்றோம். மிகச்சிறிய எண் 24,300. இனி மீதி இரண்டு எண்களுள் மிகச்சிறிய எண்ணை இனம் காண்போம். எஞ்சிய இரண்டு எண்களில் 25,966, 58,200 இவற்றுள் சிறிய எண் 25,966 ஆகும். அவ்வெண்ணை எழுதி மிகச்சிறிய எண்ணான 24,300 பின்னே நாங்கள் எழுத வேண்டும். மீதியாக உள்ள எண் மிகப்பெரிய எண்ணாகையால் அதனை இறுதியில் எழுத வேண்டும். அவ்வகையில் வரிசைப்படுத்தினால் முதலாவதாக நாங்கள் மிகச்சிறிய எண் 24,300, அதற்கு அடுத்ததாக 25,966, அதற்கு அடுத்ததாக 58,200. இவ்வெண்களை மிகச்சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரை ஏறுவரிசை முறையில் எழுதியிருக்கிறோம். இவ்வாறு எழுதினால் ஏறுவரிசைப்படுத்துவது சரியானதாக அமையும். இதனை போன்றே எண்களை வரிசைப்படுத்தலில் இறங்கு வரிசைப்படுத்தும் முறையும் நாங்கள் கற்க வேண்டும். இறங்கு வரிசைப்படுத்தல் என்பது எண்களை பெருமானம் கூடிய எண்ணிலிருந்து பெருமதி குறைந்த எண் வரை ஒழுங்குபடுத்துதல் ஆகும் பிள்ளைகளே. அதாவது 29,250, 81,400, 37,350 ஆகிய எண்களை இறங்கு வரிசைப்படுத்தினால் மிகப்பெரிய எண்ணை முதலில் எழுத வேண்டும். இங்கே மாணவர்களே, நான் மீண்டும் கூறுகின்றேன் பாருங்கள். 29,250, 29,250. அதே போல 81,400, 81,400. அதே போல 37,350, 37,350. என்ன மாணவர்கள் எழுதிவிட்டீர்களா? 29,250, 81,400, 37,350 ஆகிய எண்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தினால் மிகப்பெரிய எண்ணை முதலில் எழுத வேண்டும். 29,250, 81,400, 37,350 ஆகிய எண்களுள் மிக பெருமதி கூடிய எண் 81,400. மீதியாக உள்ள இரண்டு எண்களான 29,250, 37,350 ஆகிய இரண்டு எண்களுள் அடுத்த பெரிய எண்ணை இனம் காண்போம். ஆம், அது 37,350. அவ்வெண்ணை நாம் எழுதி மிகப்பெரிய எண்ணான 81,400 பின்னே எழுத வேண்டும். எஞ்சியிருக்கும் எண்ணை மிகச்சிறிய எண்ணாகும், அதனை இறுதியில் எழுத வேண்டும். அவ்வகையில் வரிசைப்படுத்தினால் 81,400, 37,350, 29,250 என எண்களை இறங்கு வரிசைப்படுத்த முடியும் பிள்ளைகளே. இதே போன்று ஆசிரியர் தனரும் எண்களையும் குறித்து கொண்டு வரிசைப்படுத்தி பயிற்சியில் ஈடுபடுங்கள் பிள்ளைகளே. ஆம், நான் சில இலக்கங்களை கூறுகின்றேன், அதனை ஏறு வரிசைப்படுத்துங்கள் பார்ப்போம். 25,200, 18,300, 36,000. மீண்டும் கூறுகிறேன் பிள்ளைகளே, நான் கூறும் இந்த இலக்கங்களை ஏறு வரிசைப்படுத்துங்கள் பார்ப்போம். 25,200, 18,300, 36,000. என்ன மாணவர்களே, ஏறுவரிசைப்படுத்தி விட்டீர்களா? ஆம், நாங்கள் முதலில் ஏறுவரிசைப்படுத்தும் போது மிகச்சிறிய எண்ணை அடையாளம் காண வேண்டும். ஆம், 25,200, 18,300, 36,000 என்ற மூன்று எண்களுள் மிகச்சிறிய எண் எது? ஆம், 18,300. அடுத்ததாக இரண்டு இலக்கங்கள் மீதி இருக்கின்றன, அது 25,200, 36,500. இவற்றுள் நாங்கள் சிறிய எண்ணை அடையாளம் காண வேண்டும். அதாவது இந்த இரண்டு எண்களில் 25,200 மிகச்சிறிய எண், ஆகவே 18,300 என்பது மிகச்சிறிய எண். அதற்கு அடுத்ததாக பெருமதி கூடிய எண் 25,200. அடுத்ததாக மிகவும் பெருமதி கூடிய எண் 36,000. ஆகவே நாங்கள் கூறிய அந்த இலக்கத்தை ஏறுவரிசைப்படுத்தும் போது முதலில் 18,300, இரண்டாவதாக 25,200, அதே போல இறுதியாக 36,000 என்றவாறு எங்களுடைய இலக்க வரிசை அமைந்திருக்குமானால் உங்களுடைய ஏறுவரிசைப்படுத்தல் சரியானது. அதே போல மீண்டும் ஒரு வினாவை தருகின்றேன் பிள்ளைகளே, இங்கே செய்து பாருங்கள் பார்ப்போம். பின்வரும் எண்களை இறங்கு வரிசைப்படுத்துங்கள். 13,100, 18,010, 11,900. பாருங்கள், 13,100, 18,010, 11,900. ஆகவே நாங்கள் இங்கே இறங்கு வரிசைப்படுத்தும் போது நாங்கள் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை நோக்கி செல்ல வேண்டும். ஆகவே இங்கே இருப்பது மிகப்பெரிய எண் 18,010 முதலாவது எழுதுகின்றோம். அதற்கு அடுத்ததாக 13,100 என்பதை இரண்டாவதும், மூன்றாவதாக 11,900 என்பதை எழுதினால் எங்களுடைய இறங்கு வரிசைப்படுத்தல் சரியானதாக இருக்கும். என்ன மாணவர்களே, உங்களுக்கு இன்று கற்ற அந்த பாடம் இலகுவாக விளங்கியிருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆம், நாங்கள் இன்று எங்களுடைய பாடத்திலே எண்விளக்கம் பகுதி 2 நாங்கள் பார்த்தோம். அதாவது எண்களை நாங்கள் எவ்வாறு அடையாளம் காண்பது, அதாவது மூவிலக்கண், நான்கிலக்கண், அதே போல பெருமதிக்கு ஏற்றவாறு எவ்வாறு நாங்களை எண்களை வகைப்படுத்துவது, எண்களை எவ்வாறு நாங்கள் பெருமதிக்கேற்ப விரித்தெழுவது, எண்களை ஏறுவரிசைப்படுத்துவது, எண்களை எவ்வாறு இறங்கு வரிசைப்படுத்துவது என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தை நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இன்றைய பாடத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இந்த பாடம் தொடர்பாக மேலதிகமான விளக்கங்கள் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய உவா குருகுலம் மூலமாக வழங்க ஏனைய ஆசிரியர்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே என்னுடைய இந்த கலந்துரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன் பிள்ளைகளே. அதற்கு முன்பதாக வளமை போல் ஒரு கேள்வியும் நான் இன்று கேட்டுவிட்டு அந்த கேள்விக்குரிய சரியான விடையை என்னுடைய இலக்கமான 07788045547 என்னும் இலக்கத்துக்கு SMS செய்யுங்கள் பிள்ளைகளே. மிகவும் விரைவாக, அதாவது முதலாவதாக விடையை அனுப்பும் மாணவருடைய பெயரை நான் இங்கே என்னுடைய அடுத்த வகுப்பில் இந்த வானொலியூடாக குறிப்பிட ஆயத்தமாக இருக்கின்றேன். ஆம், குறித்து வைத்துங்கள் பிள்ளைகளே. 25,400, 25,400, 19,400, 73,000 ஆகிய எண்களை ஏறு வரிசை முறையில் ஒழுங்குபடுத்துக. முதலாவது கேள்வி, 25,400, 19,400, 73,000 என்பதை ஏறு வரிசைப்படுத்தி என்னுடைய இலக்கமான என்னுடைய தொலைபேசி இலக்கமான 07788045547 எனும் இலக்கத்துக்கு SMS செய்யுங்கள் பிள்ளைகளே. முதலாக எஸ்எம்எஸ் செய்யும் மாணவனுடைய மாணவன் அல்லது மாணவியுடைய பெயரை என்னுடைய அடுத்த வகுப்பிலே இந்த வானொலியூடாக கூற இருக்கின்றேன். ஆகவே எங்களுடைய பாடத்தை நாங்கள் இப்பொழுது முடித்துக் கொள்வோம் பிள்ளைகளே. மீண்டும் ஒரு வகுப்பில் நான் உங்களை சந்திக்கின்றேன். ஆகவே மாணவர்களே, எங்களுடைய பாடங்களை நீங்கள் கவனமாக கேட்டு கவனமாக படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். உங்களிடம் விடைபெறும் நான் மகாமுனி திபாகரன், பகாபுத்தலை இளமூன்று தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். நன்றி பிள்ளைகளே, மீண்டும் மற்றொரு கிளாஸில் சந்திப்போம்.